அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து வழங்கும் தமிழோசை. ஜூலை மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆ ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில். இலங்கை வடமாகாண தேர்தலில் ஆளும் கூட்டணியில் சேர்ந்து போட்டியிடுவதாக இபிடிபி கட்சி முடிவெடுத்திருப்பது ஏன் என்பது குறித்து அந்த கட்சியின் தலைவரின் செவ்வி.
மாநிலசபையை பொறுத்த வகையில் என்னுடைய நீண்ட கால கனவு, அவங்களுக்கு மக்களின் வடதேச பிடிவள்ளியாக திகழப் போகும் முதலமைச்சர் யார் என்பதை மக்களின் விருப்பங்களை ஏற்று நானே தீர்மானிப்பேன் என்பதுதான் நிலப்பாடு.
தமிழ்நாட்டில் அரசு பணியில் இருக்கும் பயிற்சி மருத்துவர்கள் தங்கள் பணியிடங்களில் விதிகளுக்கு முறையாக வேலை வாங்கப்படுவதாக கூறும் புகார்கள் குறித்த செவ்வி.
36 நாங்க தொடர்ந்து வேலை செய்யறதுனால நாங்க சோர்வடைஞ்சு நாங்க பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் குவாலிட்டி எஃபெக்ட் ஆகுது. இது எங்களுக்கு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், பேஷண்ட் சைடு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். ட்ரீட்மெண்ட் குவாலிட்டி எஃபெக்ட் ஆகுதுனா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்.
தமிழ்நாட்டில் கடந்த ஒரு மாத காலத்தில் கொல்லப்பட்ட பாஜக மற்றும் இந்து முன்னணி தலைவர்களின் கொலைகள் குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை தமிழக அரசு நியமித்திருப்பது குறித்த செய்திகள் மற்றும் பன்னாட்டு கண்ணோட்டம் ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி, சாதாத்.
ஜப்பான் நாடாளுமன்றத்தின் மேலவைக்கு நடந்திருக்கின்ற தேர்தல்களில் பிரதமர் ஷின்சோ அபே தலைமையிலான ஆளும் அரசாங்க கூட்டணி அதிகப்படியான வாக்கு பலத்துடன் வெல்லும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. முடிவுகள் உறுதியானால் நாடாளுமன்றத்தின் இரண்டு அவைகளிலுமே பிரதமர் அபே பெரும்பான்மை பலத்துடன் திகழ்வார். கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியானவுடன் கருத்து வெளியிட்டிருக்கின்ற பிரதமர் இனிமேல் நிலையான அரசாங்கம் ஒன்றை அமைக்கவும் அதன் மூலம் திட்டமிட்டுள்ள சீர்திருத்தங்களை முன்னெடுக்கவும் முடியும் என்று கூறியிருக்கிறார். கடந்த 2 தசாப்தங்களாக பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருக்கின்ற ஜப்பானை மீட்டெடுக்க முயற்சியில் பிரதமர் அபே கடந்த 6 மாதங்களில் ஓரளவு வெற்றி பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
பெல்ஜியத்தின் 7வது அரசராக மன்னர் பிலிப் பதவியேற்றிருக்கின்றார். 101 குண்டுகள் முழங்க மக்கள் வெள்ளம் ஆர்ப்பரிக்க பிலிப் முடிசூடினார். பிலிப்பின் தந்தை மன்னர் ஆல்பர்ட் பிரசல்ஸ் அரண்மனையில் நடந்த உணர்வுபூர்வமான வைபவம் ஒன்றில் பதவி ஓய்வு பெற்றதை அடுத்து பிலிப் அரசரானார். நாட்டின் அரசியல் சாசனத்தையும் சட்டங்களையும் மதித்து நடப்பேன் என புதிய மன்னர் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார்.
Ik zweer dat ik de grondwet en de wetten van het Belgische volk zal naleven.
நாட்டில் புத்துணர்ச்சி பெருக வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். டச்சு மொழி பேசும் மக்கள் செறிந்து வாழும் வடபகுதிக்கும் பிரெஞ்சு மொழி பேசும் தென்பகுதிக்கும் இடையில் பிரச்சனைகள் இருந்து வருகின்ற ஒரு நாடு பெல்ஜியம்.
சிரியாவின் அதிபர் பஷர் அல் அசத் 2 ஆண்டுகாலமாக நடந்து வரும் கிளர்ச்சி போராட்டத்தையும் அடித்து தள்ளி பலமடைந்து வருவதாக பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரோன் பிபிசியிடம் தெரிவித்திருக்கிறார். அசத் ஒரு தீய சக்தி அதிபர் என்றும் தற்போது நாடு முட்டுக்கட்டை நிலையை எதிர்நோக்கியிருப்பதாகவும் அவர் கூறினார்.
You've got an evil president. I think he may be stronger than he was a few months ago, but I'd still describe the situation as a state.
ஜனநாயக முறைப்படியான சிரியாவுக்காக போராடுபவர்களுக்காக பிரிட்டன் அதிகம் செய்ய வேண்டியிருப்பதாகவும், ஆனால் கிளர்ச்சி படையினருக்கு ஆயுதம் கொடுப்பதா என்பது பற்றி இன்னும் முடிவெடுக்கப்படவில்லை என்றும் பிரிட்டிஷ் பிரதமர் தெரிவித்தார். கிளர்ச்சி படையினருக்கு இராணுவ தேவை சாராத கருவிகளையும் தொழில்நுட்ப உதவிகளையும் வழங்குவதற்காக பங்காளி நாடுகளுடன் சேர்ந்து பிரிட்டன் இயங்கி வருவதாகவும் கேமரோன் கூறினார்.
எகிப்தின் புதிய இடைக்கால அதிபரால் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற சட்ட நிபுணர்கள் அந்த நாட்டின் அரசியல் சாசனத்தை திருத்துவதற்கான பணிகளை ஆரம்பித்திருக்கின்றனர். இந்த சட்ட நிபுணர்கள் குழு அரசியல் சாசன திருத்தங்களின் வரைவு ஒன்றை உருவாக்க அவர்களுக்கு 1 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. எகிப்தில் புதிதாக நாடாளுமன்ற தேர்தலும் அதிபர் தேர்தலும் நடக்க வழி ஏற்படுத்தி தருவதற்காக இந்த அரசியல் சாசன திருத்தம் கொண்டு வரப்படுகிறது. இம்மாதத்தில் முன்னதாக முகமது முர்சி அதிபர் பதவியிலிருந்து இராணுவத்தால் அகற்றப்பட்டதன் பின்னர் முந்தைய அரசியல் சாசனத்தின் செயல்பாட்டை இராணுவத்தினர் நிறுத்தி வைத்திருக்கின்றனர். பெரும்பாலும் முர்சியின் இஸ்லாமிய சகோதர கட்சியை சேர்ந்த இஸ்லாமியவாதிகளால் முந்தைய அரசியல் சாசனம் எழுதப்பட்டிருந்தது. அடுத்த 4 மாதங்களில் புதிய அரசியல் சாசனம் தொடர்பான மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பு ஒன்று எகிப்தில் நடக்க இருக்கிறது.
பிரான்ஸ் தலைநகர் பாரிஸின் புறநகரான த்ரப் பகுதியில் 2வது இரவாகவும் இளைஞர்கள் போலீசாருடன் மோதியதால் அப்பகுதியில் பெருமளவிலான போலீசார் குவிக்கப்பட்டிருப்பார்கள் என்று அந்நாட்டின் உள்துறை அமைச்சர் மேனுவல் வெல்ஸ் கூறியிருக்கிறார். நேற்று சனிக்கிழமை இரவு கார்களும் பஸ் தரிப்படங்களும் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றன. போலீசார் கண்ணீர் புகையும் தடியடியும் நடத்தியிருக்கிறார்கள். கடந்த வியாழனன்று முகத்திரையுடனான புர்கா அங்கியை அகற்றுமாறு முஸ்லீம் பெண்ணொருவரை போலீசார் எச்சரித்த போது இந்த போராட்டம் வெடித்திருக்கிறது.
ஈராக்கிய தலைநகர் பாக்தாதின் புறநகர் பகுதிகளில் 2 குண்டு தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன. இதில் 6 பேர் கொல்லப்பட்டும் 1 டசனுக்கும் அதிகமானோர் காயமடைந்தும் இருக்கின்றனர். பாக்தாத்துக்கு வடக்கில் இருக்கின்ற டாஜி என்ற ஊரின் கடைத்தெரு ஒன்றில் ஒரு குண்டு வெடித்தது. சுனி மக்களின் எழுச்சி எனப்படும் ஆயுதக்குழுவின் தலைவரை இலக்கு வைத்து 2வது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது.
செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை செய்தி ஒன்று. இலங்கையின் வடமாகாண சபை தேர்தலில் அரச கூட்டணி வெற்றி பெற்றால் வட இலங்கையின் முதலமைச்சர் யார் என்று தீர்மானிக்கும் அதிகாரமும் தார்மீக பொறுப்பும் தனக்கே இருப்பதாக இபிடிபி கட்சியின் தலைவர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்திருக்கிறார். வடமாகாண சபை தேர்தலில் தனித்து போட்டியிடுவதற்கான முயற்சிகளுக்கு என்ன நடந்தது, அரச கூட்டணியில் சேர்ந்து போட்டியிடும் முடிவுக்கு என்ன காரணம் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புல பல கட்சிகள் இருக்கின்றன. அது ஒரு கூட்டு கட்சி கூட்டமைப்பு. அதுல ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இபிடிபியும் அதுல ஒரு அங்கம். அந்த வகையில தான் நாங்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்ள இருக்கின்றோம். கடந்த காலங்களில் கூட நாங்கள் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் போட்டி போட்ட பொழுது கூட நாங்கள் எங்களுடைய தனித்து வச்ச பயணித்தான் நாங்கள் போட்டி போட்டோம். அதுபோல இந்த முறையும் அந்த மாநிலசபை தேர்தலில் போட்டி போடுகின்ற பொழுது எங்களுடைய தனித்துவத்தை பேணித்தான் நாங்கள் போட்டி போடுவோம். மற்றது இந்த மாநிலசபையை பொறுத்த வகையில் என்னுடைய நீண்ட கால கனவு இந்த ஏற்பாட்டுக்கு ஊடாகத்தான் எங்களுடைய மக்களுக்கு மக்கள் எதிர்கொள்ளுகின்ற பல பிரச்சனைகளுக்கு அரசியல் உரிமை உட்பட மக்களுடைய வாழ்வாதார உரிமைகள் வாழ்வாதாரத்தை பலப்படுத்தக்கூடிய வகையில் நாங்கள் எதை சொல்லி வந்தோமோ அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது.
1988 பிறகு நடக்கின்ற வடமாகாண சபை தேர்தலில் 1வது வடமாகாண சபை தேர்தலில் உங்களுடைய நீண்ட கால கனவாக இருக்கின்ற இந்த தேர்தலில் நீங்கள் தனித்து போட்டியிட்டு இருந்தால் தானே அந்த தனித்துவத்தை காப்பாற்றியிருக்க முடியும்.
இல்ல அப்படி என்ன தனித்து நான் தனித்து நாங்கள் போட்டி போடுவோம் என்று சொல்வது என்பது இந்த ஐக்கிய அமைச்சரோடு ஐக்கிய கூட்டமைப்பு இருக்கின்றதுதான். அந்த கூட்டமைப்புக்குள்ள நாங்கள் ஒரு தனித்துவத்தை கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கட்சி கொள்கைகள் எங்களுடைய கட்சி செயல்பாடுகள் எல்லாம் தனித்துவம் கொண்டதாகத்தான் இருக்கின்றது. அது அரசாங்கத்தோடு உறவுகளை பேணுவதற்கும் அந்த இதுகளும் அதில் உள்ளடக்கமாகத்தான் இருக்கின்றது.
அப்படி என்றால் வடமாகாண சபை தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்றால் உங்களுடைய கட்சியினர் வெற்றி பெற்றால் முதலமைச்சர் பதவி இபிடிபி கட்சியினருக்கு வழங்கப்படும் என்கின்ற உத்தரவாதம் அரசாங்க கட்சியிடம் இருந்து கிடைத்திருக்கிறதா?
வடமாகாண சபை தேர்தலில் தமிழ் தேசம் மக்கள் அமைக்கி ஆணை வழங்குவார்கள் என்று அவ்வாறு ஆணை கிடைக்கும் போது தமிழ் தேசம் மக்களின் வடதேச பிடிவள்ளியாக திகழப்போகும் முதலமைச்சர் யார் என்பதை மக்களின் விருப்பங்களை ஏற்று நானே தீர்மானிப்பேன் என்பதுதான் இந்த நிலப்பாடு.
உங்களுடைய அரசாங்க கூட்டணியில் ஏற்கனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் புதிதாக இணைந்து கொண்டிருக்கின்ற விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதே போல அரசாங்கம் ஏற்கனவே சுதந்திர கட்சியில் களமிறக்கி இருக்கின்ற வேட்பாளர்களும் இருக்கிறார்கள். அவர்களையும் மீறி முதலமைச்சரை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு கிடைக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா?
அதிகாரம் மாத்திரமல்ல அந்த தார்மீக பொறுப்பும் எனக்கே உரியது. ஏனென்றால் இந்த வருமான மாநிலசபை தேர்தலை தேர்தலுடைய பிரச்சாரத்துக்கு தலைமை தாங்கி நான் தான் வழி நடத்தப் போகின்றேன். அந்த வகையிலும் எனக்கு இருக்கக்கூடிய தார்மீக பொறுப்பு கடமைகள் மக்களுடைய ஆசைகள் உட்பட நானே அதை தீர்மானிப்பேன். அதை ஜனாதிபதி அவர்கள் விளங்கிக் கொள்வார்.
அங்கு ராணுவத்தின் தலையீடு சிவில் நிர்வாக விடயங்களில் அதிக அளவில் இருக்கின்றது. இது போன்ற முறைப்பாடுகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. சுயாதீன கண்காணிப்பாளர்கள் இது பற்றி கூறியிருக்கிறார்கள். இப்படியான நிலைமையில் இராணுவத்தின் தலையீடு இல்லாமல் இந்த தேர்தலை சுயாதீனமாகவும் சுதந்திரமாகவும் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று கருதுகிறீர்களா?
என்னுடைய அறிவு கேட்ட வகையிலும் என்னுடைய அனுபவத்து கேட்ட வகையிலும் இங்கு சிவில் நிர்வாகம் தாராளமாக இருக்கின்றது. இருந்தாலும் தங்களுடைய தோல்விகளுக்கு இதை காரணமாக காட்டக்கூடாது என்பதற்காக சர்வதேச சமூகமும் அல்லது தென்னிலங்கையைச் சேர்ந்தவர்களோ இந்த கண்காணிப்பு இருவார்கள் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை.
வடமாகாண சபை தேர்தலில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதியரசரை களமிறக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு தீர்மானித்திருக்கிறது.
ஏற்கனவே வடக்கில் உள்ளூராட்சி சபைகளில் பெருவாரியான இடங்களை பெற்றிருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு புதிய ஒரு வேட்பாளர் வந்திருப்பதன் மூலம் அரசாங்கத்திற்கு சார்பான கூட்டணி இன்னும் பலத்த சவாலை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்கின்ற அவதானங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இது பற்றி உங்கள் கருத்து என்ன?
அப்படி நான் நினைக்கவில்லை. இது எங்களுடைய வெற்றியை இன்னும் இலகுபடுத்துவதாகத்தான் இருக்கும் ஒன்று. அடுத்தது வந்து இப்ப அவரே என்னுடைய போட்டிகள் தெரிவித்திருக்கின்ற நாங்கள் எதை முன்வைத்து வந்தோமோ அல்லது நீண்ட காலமாக நாங்கள் எதை சொல்லி வந்தோமோ எதை செய்தோம் இருக்கின்றோமோ அதைத்தான் அவர் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கொள்கைகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் மாறாக சொல்லி வருகின்றார். அதனுடைய எங்களுடைய வெற்றி பல வகைகளில் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது.
இபிடிபி கட்சியின் தலைவரும் இலங்கை அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா. அடுத்து தமிழக செய்திகள். தமிழ்நாட்டின் சேலத்தில் கடந்த வெள்ளியன்று இரவு தமிழக பாஜக பொதுச் செயலாளர் ஆடிட்டர் ரமேஷ் படுகொலை செய்யப்பட்டது குறித்தும் ஜூலை 1 வேலூரில் கொலை செய்யப்பட்ட இந்து முன்னணியைச் சேர்ந்த வெள்ளையப்பன் கொலை குறித்தும் விசாரிக்க சிறப்பு புலனாய்வுக் குழு அமைக்கப்படுவதாக தமிழக முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டிருக்கிறார். இன்றைய உத்தரவில் தமிழக முதல்வர் என்ன கூறியிருக்கிறார் என்று சென்னை செய்தியாளர் டி என் கோபாலனை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
முதலமைச்சர் அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தமிழகத்தில் வன்முறை கால் ஊன்ற அனுமதிக்கப்படாது, இதுவரை பொதுவாக இடதுசாரி தீவிரவாத வன்முறையும் அதே போல மதம் தொடர்பான அடிப்படைவாதம் தொடர்பான வன்முறையும் ஒடுக்கப்பட்டே வந்திருக்கிறது. இப்ப இந்த இரு நிகழ்வுகள் அதாவது வெள்ளூர்ல இந்து முன்னணியினுடைய மாநில செயலாளர் வெள்ளையப்பன் மற்றும் இப்போது 2 முன்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலர் ஆடிட்டர் ரமேஷ் இருவரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது ரொம்ப தனக்கு வருத்தத்தை அளிக்கிறது, அதிர்ச்சியை அளிக்கிறது. தமிழகத்தில் எவ்விதத்திலும் இந்த மாதிரி மத வன்முறைகளோ இல்லை வேற விதமான தீவிரவாதமோ அனுமதிக்கப்படாது. இது குறித்து தீவிரமாக விசாரிக்க என SIDங்கிறாரு, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன் என்று ஒன்று உருவாக்கப்படுகிறது. அது வந்து மாநில CBCID அதனுடைய DGP அவருடைய தலைமையில அது இயங்கும். அவர்களுக்கு போதுமான காவலர்களும் மற்றபடி நிதி ஆதாரங்களும் ஒதுக்கப்படும், விரைவில் கண்டுபிடிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறாங்க.
இது தொடர்பாக பாரதிய ஜனதாவும் இந்து முன்னணியும் என்ன சொல்கின்றன?
இது தொடர்ந்து இது மாதிரி அண்மை காலங்களில் நடந்துகிட்டே வருது. ஒரு 5-6 கொலைகளை அவர்கள் பட்டியலிடுகிறார்கள். எனவே இது வந்து இது அனுமதிக்க முடியாது, இது வந்து அரசு மெத்தனம் காட்டுகிறது, இது பாரதிய ஜனதா தங்களால அரசியல் கட்சிகளும் அதை கவலைப்படுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால பந்து நாளை 22 ஜூலை 22 அன்று பந்து அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் இந்த சிட்ட தவிர அவங்க வந்து இந்து இயக்க தலைவர்கள் அனைவருக்கும் காவல்துறை உரிய பாதுகாப்பு வழங்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இன்றைக்கு நடந்த இது குறித்த இது தொடர்பான இன்னொரு நிகழ்வு என்னன்னாக்கா, சேலத்திலேயே நாமக்கல் மண்டல பாரதிய ஜனதா மகளிர் அணி செயலர் 45 வயதான ராஜேஸ்வரி தீக்குளித்திருக்கிறார். அதாவது இந்த இவர் ரமேஷை கொலை செய்தவர்களை கண்டுபிடிக்க போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அவர் தீக்குளித்திருக்கிறாரா, அவர் வந்து மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறார். இவையெல்லாம் இன்றைய நிகழ்வுகள். பொதுவாக சொல்லப்படுவது என்னவென்றால், இந்து அமைப்புகளை பொறுத்தவரை கடந்த ஓராண்டில் 6 மேல இந்த மாதிரி அடிப்படைவாத வன்முறைக்கு பலியாகி இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த கொல்லப்பட்ட மற்றவர்களெல்லாம் வேறு ஏதோ சிக்கல்களிலும் பிரச்சனைகளிலும் சிக்கியவர்கள். வெள்ளூரில் கடந்த ஜூலை 1 கொலையான வெள்ளையப்பன், 2 முன்பு சேலத்தில் கொலை உண்ட ஆடிட்டர் ரமேஷ், இவங்க 2 மட்டும்தான் வேறு எந்த விதமான சிக்கல்களிலும் புகார்களிலும் சம்பந்தப்பட்டிருப்பதாக தெரியவில்லை. அவர்களை கொல்ல வேறு எந்த நோக்கமும் இருப்பதாக போலீசுக்கு தெரியவில்லை. எனவே வேறு சொத்து பிரச்சனையோ வேறு சொந்த பிரச்சனையோ இல்லாத நேரத்தில் வேறு புகார்களில் அவர்கள் சிக்காத ஒரு நிலையில் அவர்கள் மத அடிப்படைவாத குழுக்களின் சினத்திற்கு இரையாயிருக்கலாம் என்று போலீசார் பொதுவாக கூறுகின்றனர். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆடிட்டர் ரமேஷ் கொலையில கொலை செய்ததை ஒரு காவலாளி பார்த்திருக்கிறார். அவருடைய சாட்சியம் போலீசாருக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. அவங்க இன்ஃபேக்ட் வந்து கொலை செய்ய வந்தவர்களில், கொலை செய்தவர்களில், அவரை வெட்டியவர்களில் ஒருவருடைய புகைப்படத்தை கம்ப்யூட்டர் மூலம் வரைந்து வெளியிட்டிருக்கிறார்கள்.
சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன். இந்தியாவில் மருத்துவ பட்டம் பெற்று முதுநிலை மருத்துவம் படிக்க விரும்பும் மாணவர்கள் கிராமப்புறங்களில் ஒரு வருட காலத்திற்கு தற்காலிக பணி செய்வதை கட்டாயமாக்குவது என்கிற ஒரு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வருவதற்கு எதிராக தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கூட்டமைப்பு சென்னையில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறது. கிராமப்புறங்களில் மருத்துவர்களாக பணியமர்த்தப்படுவதற்கென்ற திட்டத்தை எதிர்ப்பது ஏன் என்று தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கூட்டமைப்பைச் சேர்ந்த டாக்டர் பிரவீனிடம் கேட்டார் சாதாத்.
சார், நாங்கள் வந்துட்டு ரூரல் ஏரியாவில் போய் சர்வீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லலை, ஆனால் டெம்பரரி சர்வீஸ் வேணாம்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் வந்துட்டு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சாங்க, டிஎன்பிஎஸ்சி வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சாங்க. பிஎச்சி தான் ஒர்க் பண்ணுறதுக்கு, பிஎச்சினா பிரைமரி ஹெல்த் சென்டர் கிராமங்கள் இருக்கிறதுல. அது இப்போ மொத்தம் 600 வேகன்சி தான் இருக்குது, ஆனால் 6000 பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஆனால் இதோட இன்டென்ஷன் என்ன, 6000 பேரும் கிராமத்தில் போய் வேலை செய்து ரெடி, அது வந்துட்டு ஒரு பர்மனன்ட் ஜாப் சார் அது. ஆனால் இது வந்துட்டு என்ன, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் வந்துட்டு இந்த ஹவுஸ் ஏஜென்சி முடிச்சுட்டு அதை எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இப்படி போஸ்டிங் போட்டோம்னா, இந்தியாவில் போஸ்டிங் போட்டோம்னா இந்த பர்மனண்டாக டாக்டர் கிடைக்கிற வேலை வாய்ப்பு அடிபட்டுரும், ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கிற செலவு போயிடும்.
ஆனால் சாதாரணமாக அதிக செலவு செய்து மருத்துவ படிப்பு முடிக்கின்ற மாணவர்கள் கிராம பகுதிகளில் போய் வேலை செய்ய விரும்புவதில்லை என்ற காரணத்தினால் தான் அவர்களை கட்டாயமாக.
அதுதான் சொல்றேன் சார், இப்போ 600 வேகன்சி தான் இருக்கு தமிழ்நாட்டில், அதுக்கு 6000 பேர் இப்போ எக்ஸாம் எழுதியிருக்காங்க, ஒரு 25 டேஸ் முன்னாடி எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அது வந்துட்டு ஃபுல்லாக ரூரல் போஸ்டிங், டாக்டர் பெர்மனன்ட் ஜாப் அது. அந்த 6000 பேருக்கும் ரூரல் சர்வீஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இன்டென்ஷன் இல்லாமல் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அதுக்கு பதில் சொல்லுங்கள் சார், இது வந்து எங்கள் நிரந்தர வேலை வாய்ப்பை பறிக்கிற மாதிரி இருக்குது. இருக்க எல்லா போஸ்டிங்கும் வந்துட்டு டெம்பரரியாக வருஷம் வந்து ஃபில் பண்ணிட்டா, வருஷம் முடிச்சு இப்போ டாக்டருக்கு எப்படி சார் அவங்களுக்கு இது கிடைக்கும், ஜாப் எப்படி கிடைக்கும் சொல்லுங்கள். எல்லாருமே இப்போலாம் அரசாங்க வேலையை தான் விரும்புகிறாங்க. அரசாங்க வேலையினு ஒரு டாக்டருக்கு போட்டாங்கன்னா முதல்ல ரூரல் ஏரியாவில் தான் போடுவாங்க, அதுக்கப்புறம் தான் டிஸ்ட்ரிக் ஹாஸ்பிட்டலோ தாலுக் ஹாஸ்பிட்டலோ போடுவாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு 40,000 டாக்டர் வெளில வராங்க. ஸோ 40,000 வேகன்சி இருக்கணும் இந்தியா ஃபுல்லாக. இந்தியா ஃபுல்லாக 40,000 வேகன்சி கிடையாது. ஸோ 20,000 வேகன்சி தான் இருக்குது இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா. தமிழ்நாட்டில் 600 தான் இருக்குது, ஆனால் மற்ற ஸ்டேட்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 20,000 இருக்குது. ஸோ 20,000 பேர் என்ன பண்ணுவாங்க, அடுத்த வருஷம் வேலை கிடைக்காம இருப்பாங்க. இன்னும் அடுத்த வருஷம் 40,000 வருவாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் வேலை கிடைக்காம இருப்பாங்க. ஸோ இவங்க வந்துட்டு மேலேயும் படிக்க முடியாது, வேலையும் செய்ய முடியாது, சும்மா இருப்பாங்க. இது இந்த சும்மா இருக்க மருத்துவர்களை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள். நிரந்தர வேலைவாய்ப்பு கிடைக்கணுன்றதுக்கு எதிராக தான் கவர்மெண்ட் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. வேர்ல்ட் பேங்க்ல இருந்து ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர் வருது அப்படின்ட்டு கட்டாய கிராமப்புற சேவை போட்டா அவங்க வந்துட்டு சம்பளம் ஒழுங்கா ஃபுல்லா ரெகுலரா இருக்க ஜாப் தர மாதிரி தர தேவையில்ல, எந்த அளவுக்கு இருக்காது, பர்மனன்ட் ஜாப் இருக்காதுங்க, ஜாபே கிடைக்காது சார்.
தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் பயின்று இன்டர்ன்ஷிப் என்று சொல்லப்படுகின்ற மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவராக வேலை பார்க்கும் போது 36 மணி நேரம் தொடர்ந்து வேலை பார்க்கிறதாகவும் அதை எதிர்த்து நீங்க போராட்டம் செய்ததாகவும் கேள்விப்படுறோம். அது சம்பந்தமா நீங்க என்ன சொல்ல வரீங்க?
இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல அட்மிஷன் டே ஒரு சிஸ்டம் இருக்கு சார். அட்மிஷன் டேனா 36 நேரம் தொடர்ந்து வேலை பார்க்கணும். அதாவது இன்னைக்கு காலை 7 மணிக்கு ஒரு பயிற்சி மருத்துவர் வராங்கன்னா அட்லீஸ்ட் அடுத்த நாள் ஈவினிங் 7 o'clock வரைக்கும் அட்லீஸ்ட் வேலை பார்க்கணும். 30 hours கண்டினியூஸா தூக்கம் இல்லாம, சம்டைம்ஸ் இது 40 hours கூட எக்ஸ்டெண்ட் ஆகலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த நிலைமை தான். 36 நேரம் நாங்கள் தொடர்ந்து வேலை செய்யறதுனால நாங்கள் சோர்வடைஞ்சு நாங்கள் பேஷண்ட்டோட ட்ரீட்மெண்ட் குவாலிட்டி அஃபெக்ட் ஆகுது. இது எங்களுக்கும் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், பேஷண்ட் சைட்லையும் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். ட்ரீட்மெண்ட் குவாலிட்டி அஃபெக்ட் ஆகும், டெஃபினட் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். ஸோ அந்த அட்மிட் பேஷண்ட்டுக்கு எதிரான அந்த அட்மிஷன் சிஸ்டம் ரத்து செஞ்சுட்டு உலகம் முழுவதும் இருக்கும் 12 மணி நேரம் ஷிஃப்ட்டை அமல்படுத்த வேண்டும். இதுதான் எங்கள் முதல் கோரிக்கை.
சாதாரணமாக எந்த ஒரு வேலைக்குமே 36 மணி நேரம் தொடர்ந்து வேலை பார்க்கக்கூடியது என்பது இருக்க முடியாது. அப்படி ஒரு இதை தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகள் கடைபிடிக்கின்றனவா?
ஆமாம், இந்தியாவிலே தமிழகத்தில் மட்டும்தான் இப்படி நடக்கிறது. எல்லா எந்த மெடிக்கல் காலேஜில் போனாலும் நீங்கள் கேட்கலாம், இப்படிதான் நடக்குது தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில். 36 மணி நேரம் தொடர்ந்து வேலை பார்க்கணும் சார். நாங்கள் வீக்லி ஆஃப்லாம் ஒன்றும் கிடையாது, 365 நாள் வேலை பார்க்கணும். வாரத்துக்கு 1 நாளுக்கும் ரெஸ்ட் கிடையாது. 36 மணி நேரம் வேலை பார்க்கணும். மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா 10 to 14 hours வரை வேலை இருக்கும். அதுவும் இல்லாமல் நாங்கள் எப்போவுமே ஆன் கால் வேறு இருக்கணும். இந்த 36 மணி நேரம் நாங்கள் என்ன வேலை பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ப்ரிஸ்கிரைப் எம்சி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் ப்ரிஸ்கிரைப்டு ஒர்க் இருக்கு. அது ஒரு ஹவுஸ் சர்ஜன் பயிற்சி மருத்துவர் என்னென்ன கற்றுக்கணும், என்னென்ன பண்ணணும், என்னென்ன வேலைகள் பண்ணணும்னு சொல்லிட்டு எம்சியில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் ஒன்றும் கூட தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணுறதில்ல, இந்தியா ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறாங்க தமிழகத்தை தவிர. எங்களுக்கு என்னென்ன கற்றுக்கணுமோ அதெல்லாம் கற்றுக் கொடுக்கறதே இல்லை. என்ன பண்ணுறோம்னா, காலிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நர்சிங் ஒர்க், பாராமெடிக்கல் ஒர்க், கிளரிக்கல் ஒர்க், இது மட்டும் தான் பயிற்சி மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் பண்ண வைக்கிறாங்க. ஒரு வார்டுக்கு 200 பேஷண்ட் இருப்பாங்க, ஒரே ஒரு ஹவுஸ் சர்ஜன். ஆனால் அந்த இடத்துல 5 ஸ்டாஃப் நர்ஸு, 5 ட்ரைனிங் நர்சஸ் அது இல்லாமல் பிஎஸ்சி நர்சிங், லேப் டெக்னீஷியன் ஸ்டூடெண்ட் 15 பேருக்கு மேலே இருப்பாங்க. ஆனால் அவங்க ஒருத்தரும் வேலை பார்க்காம எல்லா வேலையும் எங்கள் தலையில் திணிப்பாங்க.
இது சம்பந்தமாக நீங்கள் வந்து அரசாங்கத்திடம் முறையிட்டு இருக்கிறீர்களா?
முறையிட்டோம் சார். நாங்கள் எங்கள் டீன் கிட்ட ஃபர்ஸ்ட் இது முறையிட்டோம், ஒன்றும் ஆகலை. அந்த ஒரு கருப்பு பேட்ச் போட செஞ்சோம் தமிழகம் முழுவதும். அதுக்கப்புறம் ஹெல்த் மினிஸ்டர் கூப்பிட்டு பேசினாரு, அதுக்கு நாங்கள் ஆர்டர் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாரு. பேச்சுவார்த்தைலாம் ஒன்றும் சரியாக வரல சார், தோல்வி அடைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக பயிற்சி மருத்துவரும் மருத்துவ மாணவர்கள் சேர்ந்து மனித சங்கிலி பண்ணோம். நேற்று மதியம் மனித சங்கிலி பண்ணோம். இன்னும் எந்த ரெஸ்பான்ஸ் வரல. நாங்கள் வேலையை விட்டு நிப்பாட்டில், நாங்கள் வேலையை செய்து கொண்டே தான் போடம் செய்கிறோம். ஏன்னா நாங்கள் போனால் பேஷண்ட் அஃபெக்ட் ஆயிடுவாங்க சார். யார் சார் பேஷண்ட்டை பாப்பா?
டாக்டர் பிரவீன். அடுத்து பன்னாட்டுச் செய்திகள். ஜப்பான் நாடாளுமன்றத்தின் மேலவைக்கான தேர்தலில் தற்போதைய பிரதமரின் கூட்டணி வெற்றி பெறும் என்கிற செய்தியை ஏற்கனவே செய்தியறிக்கையில் பார்த்தோம். இது குறித்த மேலதிக தகவல்களை தருகிறார் டோக்கியோவில் இருக்கும் பிபிசி செய்தியாளர் ரூபர்ட் விங்ஃபீல்ட். தமிழில் தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இந்த தேர்தல் முடிவு எதிர்பார்க்கப்பட்டதுதான். ஆனால் ஜப்பானிய ஆளுங்கட்சிக்கும் பிரதமர் ஷின்சோ அபே அவர்களுக்கும் இந்த வெற்றி மிக முக்கியமானது. இதன் மூலம் நாடாளுமன்றத்தின் இரண்டு அவைகளிலும் ஆளுங்கூட்டணியின் கையே ஓங்கியிருக்கும். 20 ஆண்டுகால பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் ஜப்பானுக்கு விடிவு காலத்தை கொண்டு வருவதாக உறுதியளித்தபடி கடந்த டிசம்பரில் ஆட்சிக்கு வந்தார் ஷின்சோ அபே. கரணம் தப்பினால் மரணம் என்ற அளவுக்கு மிக ஆபத்தான ஆனால் திடமான பொருளாதார ஊக்குவிப்பு திட்டத்தை அதிரடியாக கொண்டு வந்தார் அபே. நாட்டின் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்காக ஜப்பான் நாணயமான யென்னின் மதிப்பை வெகுவாக குறைத்துவிட்டதுதான் அவர் செய்த முதல் வேலை. அந்த திட்டம் அவர் எதிர்பார்த்தபடி இப்போது வேலை செய்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் இனிமேல்தான் அவருக்கு சோதனை காலம். ஜப்பானை தொடர்ந்தும் அபிவிருத்தியின் பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமானால் கசப்பான எதிர்ப்புகள் மிக்க அடித்தள சீர்திருத்தங்களை பிரதமர் அபே கொண்டு வந்தே ஆக வேண்டியிருக்கிறது. வரிகளை கண்ணாபின்னா என்று அதிகரிக்க வேண்டி வரும். ஜப்பான் பொருளாதாரத்தை போட்டியாளர்களுக்கும் திறந்துவிட வேண்டியிருக்கும். இன்றைய இந்த தேர்தல் வெற்றி இந்த சீர்திருத்தங்களை செய்வதற்கான அதிகாரத்தை அவருக்கு கொடுத்துவிடும். ஆனால் அவர் அடுத்த கட்டமாக இந்த சீர்திருத்தங்களை முன்னெடுக்கப் போகிறாரா என்பதுதான் அடுத்து எழுகின்ற கேள்வி.
டோக்கியோவில் இருக்கும் பிபிசி செய்தியாளர் ரூபர்ட் விங்ஃபீல்டின் செய்தி குறிப்பை தமிழில் தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. பாகிஸ்தானின் வடமேற்கே இருக்கும் பழங்குடியினர் அதிகம் வாழும் கைபர் பக்துவா மாகாணத்தில் பெண்கள் தனியாக கடைகளுக்கு போகக்கூடாது என்று இஸ்லாமிய மதகுருக்கள் தடை விதித்திருக்கிறார்கள். இதுகுறித்து பிபிசியின் ஜோவன்னா ஜோலியின் செய்தி குறிப்பை தமிழில் தருகிறார் விமல் சொக்கநாதன்.
பாகிஸ்தானில் பூர்வகுடியினரின் மாகாணமான கைபர் பக்துன்குவாவில் பூர்வகுடி மூத்தவர்களும் இஸ்லாமிய மதத்தலைவர்களும் பெண்கள் தனியாக கடைவீதிகளுக்கு செல்லக்கூடாது என்று தடை செய்திருக்கிறார்கள். குடும்பத்தின் ஆண் துணை ஒருவர் கூட வராமல் பெண்கள் தனித்து செல்வது இப்படி தடை செய்யப்பட்டிருக்கிறது. கராக் நகரின் பள்ளிவாசல் ஒன்றில் நடத்தப்பட்ட ஒரு கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சந்தையில் உள்ள கடைகளுக்கு தனியாக வந்து அலைந்து திரியும் பெண்கள், குறிப்பாக தற்போதைய புனித ரமலான் மாத காலத்தில், ஆபாசத்தின் ஒரு ஆரம்பமாக திகழ்கிறார்கள் என்று இஸ்லாமிய மதகுரு ஒருவர் தெரிவித்திருக்கிறார். சந்தையொன்றுக்குள் தன்னந்தனியாக பிரவேசிக்கும் பெண்கள் பஷ்டுன் கலாச்சாரத்திற்கு விரோதமாக நடந்து கொள்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமது இந்த தடை உத்தரவை நடைமுறைப்படுத்தும்படி மதகுருக்கள் போலீசாரிடம் கேட்டுக்கொண்டார்கள் என்றும், ஆனால் போலீசார் அதற்கு இணங்க மறுத்துவிட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடைகண்ணிகளுக்கு ஆண் துணை இல்லாமல் தனியாக வரும் பெண்களுக்கு பொருட்களை விற்க முடியாது என்று கடைக்காரர்கள் மறக்க வேண்டும் என்றும் மதகுருக்கள் கேட்டிருக்கிறார்கள். பூரகுடி மக்கள் அதிகமாக வாழும் பாகிஸ்தானின் வடமேற்கு மாகாணத்தில் பெண்கள் தமது உடலையும் தலையையும் முழுமையாக மூடி முக்காடிட்டுக் கொள்கிறார்கள். அத்தோடு வீடுகளுக்குள்ளேயே அவர்கள் முடங்கி வாழ்கிறார்கள்.
பிபிசி ஜோவன்னா ஜோலியின் செய்திக்குறிப்பை தமிழ் தந்தவர் விமல் சொக்கநாதன். இணையம் மூலம் உளவு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதனால் ஏற்படும் பல பில்லியன் டாலர்கள் நஷ்டம் குறித்த ஒரு பெட்டகம் தயாரித்து வழங்குபவர் பிபிசியின் கார்டன் கேரோ. தமிழில் தருகிறார் சுவாமிநாதன்.
பிரைன் ஷீல் தனது கதையை சொல்ல வேண்டும் என்பதற்காக நூற்றுக்கணக்கான மைல் தூரம் காரை ஓட்டிக்கொண்டு இங்கே
வந்திருக்கின்றார்.
கனடாவில் இருந்து இயங்கி வந்த நாட்டெல் நிறுவனத்தின் தொழில்நுட்ப பாதுகாப்பு அதிகாரியாக 10 ஆண்டுகளுக்கு முன்பு பணியாற்றியவர் பிரைன் ஷீல். அந்த நிறுவனம் ஒரு காலகட்டத்தில் 100,000 பேருக்கு வேலை அளித்தது. பிரிட்டனில் வேலை செய்த அந்த நிறுவனத்தைச் சேர்ந்த ஒருவர் ஒரு நாளைக்கு தன்னை பற்றிய தகவல்களை கனடாவில் இருக்கும் தன்னுடைய நிறுவனத்தைச் சேர்ந்த மூத்த நிர்வாகி பதிவிறக்கம் செய்வதைக் கண்டார்.
Well, what happened was he sent him an email saying, "If you have any questions about what you saw, you know, my materials." And then the executive responded back, "I don't know what you're talking
about." அந்த நபர் தனது டேட்டா குறித்து ஏதாவது கேள்வி இருக்கிறதா என்று மூத்த நிர்வாகியிடம் கேட்டார். மின்னஞ்சல் அனுப்பினார். உடனே அந்த நபர், "நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியவில்லை" என்று சொன்னார். அதாவது அந்த மூத்த நிர்வாகியின் பெயரில் வேறு யாரோ ஒருவர் விவரங்களை பதிவிறக்கம் செய்திருக்கின்றனர்.
இதுபோன்று பல தகவல்கள் பதிவிறக்கம் செய்யப்பட்டுள்ளதை பிரைன் கண்டறிந்தார்.
We had a total of 1500 documents with the largest number being taken under the CEO's account. The
chief executive மொத்தம் 1500 ஆவணங்கள் எடுக்கப்பட்டிருந்தன. அதிலும் மிக அதிகமான ஆவணங்கள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியின் கணக்கிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன. சுமார் 3.5 ஆண்டு கால பகுதியில் அவர்கள் 700 ஆவணங்களை திருடியிருக்கின்றனர். அந்த ஆவணங்களில் இருக்கின்ற தகவல்கள் மிகவும் மதிப்புமிக்கவை. குறிப்பாக அது எங்கள் போட்டியாளர்களுக்கு கிடைத்தால் அது பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கும்.
சீன அரசோ அல்லது சீனர்களோ இந்த திருட்டுக்கு பின்னால் இருப்பதாக நீங்கள் சந்தேகிக்கிறீர்களா?
That's a great question. You know, I shouldn't be pointing fingers, but the facts are, though, that the information when it was being downloaded...
இது நல்ல கேள்வி. ஆனால் நான் யார் மீதும் விரல் நீட்டக்கூடாது. அதே நேரத்தில் உண்மை என்னவென்றால், இங்கே பதிவிறக்கம் செய்யப்படும் தகவல்கள் பெய்ஜிங் மற்றும் ஷாங்காய் பகுதிக்குத்தான் செல்கின்றன. கணினி கட்டமைப்பை உடைத்து தகவல்களை எடுக்கும் நிபுணத்துவம் அங்கே இருக்கிறது. இங்கே இருக்கும் கம்ப்யூட்டர் ஹேக்கர்கள் அந்த அளவுக்கு திறமையானவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் அப்படி இருப்பார்களா என்பது சந்தேகம்தான்.
சரி, இந்த திருட்டால் என்ன நடந்தது?
I personally think that it ran the company into the ground. They ran them out of business.
இதன் காரணமாக அந்த நிறுவனமே கவிழ்ந்து போனது என்று நான் கருதுகிறேன்.
டொராண்டோ பங்கு சந்தையில் விற்கப்பட்ட பங்குகளின் மொத்த மதிப்பில் மூன்றில் ஒரு பங்கை பெற்றிருந்த நாட்டல் 2009 திவாலாகிவிட்டதாக நீதிமன்றத்தில் அறிவித்தது. அந்த நிறுவனம் அழிய பல காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான வர்த்தக ரகசியங்கள் வெளியே போனது அந்த நிறுவனத்திற்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்தியது. ஆனால் இந்த விடயம் நாட்டலுடன் முடிந்துவிடவில்லை. பிரிட்டிஷ் நிறுவனங்கள் இன்றளவும் வெளியிலிருந்து வரும் கணினி தாக்குதல்களுக்கு இலக்காகி கொண்டிருக்கின்றன. பயங்கரவாத செயல்களை மட்டுமல்லாது கணினி தொடர்பான எதிர்த்தாக்குதல்களை, அதாவது சைபர் கிரைம்களை எதிர்கொள்ளும் பொறுப்பு MI5 அமைப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சைபர் கிரைமுக்கு பொறுப்பான அந்த அமைப்பின் அதிகாரி முதல் முறையாக ஒரு ஊடகத்திடம் இப்போதுதான் பேசுகின்றார். ஆனால் தனது பெயரை வெளியிட வேண்டாம் என்று அவர்
கேட்டுக்கொண்டார்.
இப்போது வாழ்க்கையில் மூன்று நிச்சயமான விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று மரணம், அடுத்தது வரி விதிப்பு, மூன்றாவது வெளிநாட்டு உளவு பிரிவு உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிறார்கள் என்பது. பகையெண்ணம் கொண்ட வெளிநாடுகள் ஒரு நிறுவனம் என்ன செய்ய போகிறது, அவர்கள் யாருடன் கூட்டமைக்க திட்டமிட்டிருக்கிறார்கள், அவர்களின் நீண்டகால உத்தி என்ன என்பது போன்ற தகவல்களை திரட்டி வருகின்றன. இதுபோன்ற தகவல்கள் அவர்களின் நாட்டு அரசால் நடத்தப்படும் நிறுவனங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். இது தனிநபர்களோ நிறுவனங்களோ செய்யவில்லை, வெளிநாட்டு உளவு நிறுவனங்களே இதனை செய்கின்றன. ஆனால் இதனை எந்த நாடு செய்கிறது என்பதை எங்களால் உறுதியாக சொல்ல முடியாது.
பிரிட்டனின் செல்டனமில் இருக்கும் GCHQ என்று அழைக்கப்படுகின்ற ஜெனரல் கம்யூனிகேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிறது. கணினி மூலம் செய்யப்படும் உளவு குறித்து கண்டறியக்கூடிய எதிர் புலனாய்வு நிறுவனம் இது. இந்த அமைப்பின் தலைவரான இயன் ராபின்,
This is industrial espionage on an industrial scale. We have seen a couple of companies which have been penetrated over a period of
தொழில்துறை குறித்த விவரங்கள் தொழிற்சாலை உற்பத்தி முறை போல பெருமளவில் பெறப்படுகின்றன. சில நிறுவனங்கள் அவர்களின் கணினி வலையமைப்பு உடைக்கப்பட்டது அறியாமலே இருந்து விடுகின்றன. அதிலும் ஓரிரண்டு நிறுவனங்களில் 12 மாத காலம், 18 மாத காலம் அளவுக்கு இந்த தகவல் திருட்டு நடந்திருக்கிறது. இந்த வேலையெல்லாம் ஒரு நாட்டின் அரசாங்கத்துடைய அனுசரணையுடன் தான் நடக்கின்றன.
சீனா மீது தொடர்பாக குற்றம் சாட்டப்படுகிறதே?
நானும் அதை பற்றி கேட்டிருக்கின்றேன்.
யார் அதை செய்வது என்பது குறித்து உங்களுக்கு தெரியுமா?
Yes, we know who it is. I can't say who it is to you.
ஆமாம், எங்களுக்கு தெரியும். ஆனால் அது யார் என்பது குறித்து உங்களிடம் நான் சொல்ல முடியாது.
ஆனால் அதே நேரத்தில் GCHQ-உம் பிற நாடுகளில் வேவு பார்க்கிறது. அமெரிக்க உளவாளி எட்வர்ட் ஸ்னோடன் தகவல்களை வெளியிடும் முன்பு BBC இயன் ராபினிடம் பேசியது. அமெரிக்காவும் பிரிட்டனும் எந்த அளவுக்கு உளவு பார்க்கின்றன என்பது குறித்து ஸ்னோடன் பல தகவல்களை வெளியிட்டிருந்தார். எனவே உளவு பார்க்கும் விஷயத்தில் யாரை யார் குற்றம் சாட்ட முடியும் என்ற கேள்வி இருக்கிறது. அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு அமைப்பின் தலைவராக 6 ஆண்டுகள் இருந்தவர் ஜெனரல் மைக்கேல் ஹைடன்,
I actually say publicly that I stand back in awe as a professional at the breadth, depth, sophistication and persistence of the Chinese espionage effort.
நான் மிகவும் பகிரங்கமாகவே ஒரு விஷயத்தை சொல்வேன். ஒரு தொழில் ரீதியான உளவாளி என்ற முறையில் இந்த உளவு நடவடிக்கையின் ஆழம், அகலம், நவீனத்துவம், இலக்கு வைத்து செயற்படும் முறை என பல விடயங்கள் என்னை பிரமிக்க வைக்கின்றன. அமெரிக்காவுக்கு எதிரான சீனாவின் உளவு நடவடிக்கைகள் என்னை ஆச்சரியப்பட வைக்கிறது. அதே நேரம் நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நாங்களும் தகவல்களை திருடுகிறோம். பிரிட்டனின் உளவு அமைப்பும் தகவல்களை எடுக்கத்தான் செய்கிறது. ஆனால் பிரிட்டன் மற்றும் அமெரிக்காவின் குடிமக்களை பாதுகாப்பதற்காகத்தான் நாங்கள் தகவல்களை திரட்டுகிறோம். அமெரிக்கர்களை பணக்காரர்களாக்க வேண்டும் என்ற நோக்கில் நாங்கள் தகவல்களை திருடவில்லை. ஆனால் சீனர்கள் அதுபோல செய்கிறார்கள்.
இது தொடர்பாக பீஜிங்கின் பார்வை மாறுபடுகிறது. கணினி வலையை உடைத்து செய்யப்படும் திருட்டால் தாம் பாதிக்கப்பட்டிருப்பதாக சீனா கருதுகிறது. மேற்கத்திய நாடுகள் தாங்கள் செய்யும் உளவு வேலைகள் குறித்து திசை திருப்பவே பழி போடுவதாக அந்நாடு கருதுகிறது.
இணையம் மூலமான உளவு பார்ப்பதன் மூலம் ஏற்படும் பில்லியன் கணக்கிலான நஷ்டங்கள் குறித்து BBCயின் பாதுகாப்பு நிருபர் கார்டன் கரோரோ அனுப்பிய பெட்டகத்தை தமிழில் தந்தவர் சுவாமிநாதன். அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
ஜப்பான் நாடாளுமன்றத்தின் மேலவைக்கு நடந்திருக்கின்ற தேர்தல்களில் பிரதமர் ஷின்சோ அபே தலைமையிலான ஆளும் அரசாங்க கூட்டணி அதிகப்படியான வாக்குப்பலத்துடன் வெற்றி பெறுகிறது. எகிப்தின் இடைக்கால அதிபரால் தெரிவு செய்யப்பட்டுள்ள சட்ட நிபுணர்கள் அந்நாட்டின் அரசியல் சாசனத்தை திருத்துவதற்கான பணிகளை ஆரம்பித்திருக்கிறார்கள்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.